இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், பூனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய், உடைய இருதயத்தை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சாலமோனின் அழகான ஜபம். சாலமோனின் அழகான ஜபம், பியூட்டிஃபுல் பிரேயர் ஆஃப் சாலமோன் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். வேதாகமத்தில் ஜபம் மிக முக்கியமானது என்று நாம் தொடர்ந்து படித்து வருகின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒரு ஜபம் என்றால் சாலமோன் ஏறெடுத்த ஜபமாக இருக்கின்றது. ஆகையால் அந்த ஜபத்தை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். 1 ராஜா 8:29, உமது அடியன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அவருடைய ஜபத்திலே அவர் பயன்படுத்தின முதல் வார்த்தை உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்லப்படும் பொழுது, ஆண்டவரே, நீர் உம்முடைய கண்களை திறந்து எங்களை பாரும், உம்முடைய கண்களை திறந்து எங்களுடைய சூழ்நிலைகளை பாரும், உம்முடைய கண்களை திறந்து எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும் என்று இங்கே சாலமோன் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஜபம் எப்பொழுது ஏறெடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது இங்கே சாலமோன் ஏறெடுத்த ஒரு அழகான ஜபமாக இது இருக்கின்றது. அவர் ஜபிக்கின்றார், இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அப்படி என்றால் இந்த ஆலயத்திற்கு எந்த ஒரு தீங்கும் நிகழாதபடி, இதிலே வாசம் செய்யக்கூடிய அல்லது இதிலே ஜபிக்கக்கூடிய யாருக்கும் எந்த தீங்கும் நிகழாதபடி, கர்த்தரே, உம்முடைய கண்களை நீர் திறந்தருளும், இரவும் பகலும் திறந்தருளும் என்று ஜபித்தார். என்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய இல்லத்திலே கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கும்படி ஜபிக்க வேண்டும். நாம் செல்லக்கூடிய இடத்திலே கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கும்படி ஜபிக்க வேண்டும். நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலே கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கும்படி ஜபிக்க வேண்டும். 1 பேதுரு 3:12 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கின்றது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கின்றது. இங்கே வேதம் சொல்கின்றது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கின்றது. அப்படி என்றால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கின்றது. ஆகையால் இதை நினைத்த, இதை புரிந்து கொண்ட சாலமோன் ஜபிக்கின்றார், ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னுடைய வாழ்க்கையில, உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்துல இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இன்று அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். சங்கீதம் 34:15 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கின்றதாம். அப்படி என்றால் நாம் என்ன ஜபிக்கின்றோம், நம்முடைய ஜபம் என்ன, கோரிக்கை என்ன என்று கேட்பதற்கு கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறாராம். அதற்கு பதில் கொடுக்க அவர் ஆவலோடு காத்திருக்கின்றாராம். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். எத்தனையோ ஜபங்கள் இருக்கின்றது, அந்த ஜபத்திலே நாம் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக, என்மேல் திறந்திருப்பதாக, என்னுடைய இல்லத்தின் மேல் திறந்திருப்பதாக, நான் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தின் மேல் திறந்திருப்பதாக, என்னுடைய பிள்ளைகள் மேல் திறந்திருப்பதாக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய கண்களை நம்மேல் வைத்து கண்காணித்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக இங்கே சாலமோன் ஜெபித்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 Kings 8:30 நாம் வாசிக்கும் பொழுது, உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்கிற போது உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அவர் செய்த இந்த ஒரு ஜபத்தை பார்க்கும் பொழுது ஜபத்தை கேட்டருளும், யாருடைய ஜபத்தை கேட்டருளும் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கின்றார், இந்த இஸ்ரவேலின் ஜனமாகிய ஜபத்தை கேட்டருளும், இவர்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தை கேட்டருளும். அநேக நேரங்களில் நம்முடைய ஜபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், பிறருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க கூடாது என்று நினைக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் பிறருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டால் என்ன, கேட்காமல் போனால் என்ன, என்னுடைய ஜபத்தை கேட்டால் மாத்திரம் போதும் என்று சில நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதையே வேதம் சொல்கின்றது, அதையே கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இங்கே சாலமோன் அழகாக ஜபிக்கின்றார். தனக்காக மாத்திரம் ஜபிக்கவில்லை, ஆலயத்துக்காக மாத்திரம் ஜபிக்கவில்லை, இந்த ஆலயத்திலே யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஜபத்தை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களுடைய ஜபத்தை நீர் கேட்டருளும் என்று அவர் ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. சங்கீதம் 65:2 வாசிக்கும் பொழுது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இங்கே வேதம் சொல்கின்றது ஜபத்தை கேட்கின்றவர் நீர், ஆகையால் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஏன் வருவார்கள்? நீ ஜபத்தை கேட்கின்றீர், அவர்களுக்கு பதிலை தருகின்றீர். அப்படி என்றால் நாம் நமக்காக மாத்திரம் அல்ல, பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சங்கீதம் 145:18 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது, தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆம், நாம் உண்மையாய் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் நமக்காக ஜெபிக்கும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு பதில் தருகின்றார். மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகையால் நாம் ஜபம் செய்யும் பொழுது மிக கவனமாக ஜபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஜபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பதில் என்ன? 2 Kings 7:15 வாசிக்கும் பொழுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமாய் இருக்கும், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். எவ்வளவு அழகாய் இங்கே தேவன் பதில் சொல்கின்றார். சாலமோன் ஏறெடுத்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கின்றார். நீ கவலைப்படாதே, உன்னுடைய ஜபத்தை நான் கேட்டேன், இந்த ஆலயத்திலே நான் என்றென்றைக்கும் வாசம் செய்வேன், நான் பரிசுத்தமான கர்த்தர், இந்த ஆலயத்தினுடைய இருதயம் என்னாலும் இருக்கும், என்னுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று இங்கே கர்த்தர் பதில் தரக்கூடியதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக சாலமோன் தன்னுடைய ஜபத்திலே பயன்படுத்தின இன்னொரு வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது, 1 Kings 8:30 அதே வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார், ஜபத்திலே மன்னிப்பை பயன்படுத்துகின்றார். அநேக நேரங்களில் நம்முடைய ஜபத்திலே நாம் மன்னிப்பை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், பிறருடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்துக்காக அவர் தினந்தோறும் பலி செலுத்தினார் என்று யோபு 1 புத்தகத்திலே நம்மால் வாசிக்க முடிகின்றது. அப்படி என்றால் என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து அவர்களுக்காக பலியை செலுத்தினார். அப்படி என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் நாம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னித்து விடுவாரா? அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? அவர்கள் கேட்கக்கூடாதா என்ற கேள்வி வரலாம். ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் வேலை செய்வார். ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய மனதை மாற்றுவார். அவர்களும் மன்னிப்பு கேட்க செய்யத்தக்கதான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆகையால் பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பிறரை கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இங்கே சாலமோன் மிக அழகாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பீராக என்று ஜெபிக்கிறார். இந்த ஜனங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தை நீர் கேட்டு அவருடைய பாவத்தை நீர் மன்னித்தருளும். அவர்கள் பாவம் செய்திருக்க அவருடைய பாவத்தை மன்னித்தருளும் கர்த்தரே, என்னுடைய பாவத்தை மன்னித்தருளும் கர்த்தரே என்று தன்னுடைய ஜபத்துல அவர் மன்னிப்பை பயன்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்திலே நாம் செய்த பாவத்துக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் செய்த பாவத்திற்காக அவர்களுக்காகவும் நாம் ஈரெடுக்க பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். மத்திய 6:12 வாசிக்கும் பொழுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பரமண்டல ஜபத்திலே ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. நாம் பிறரை மன்னிக்கிறது போல கர்த்தர் நம்மை மன்னிக்கும்படி ஜெபிக்கின்றோம். அப்படி என்றால் பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பிறரை மன்னிக்கின்றோம். ஆண்டவரே அவர்களை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்து விட்டார்கள். ஆண்டவரே அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டார்கள் என்று பிறருக்காக நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலுவையிலே தொங்குவதற்கு காரணமான ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது எனதென்று அறியாது இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை தான் கர்த்தர் நம்முடைய ஜபத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆகையால் நம்முடைய ஜபத்திலே மன்னிப்பு இருக்க வேண்டும், மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. 11:25 வாசிக்கும் பொழுது, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கும் மன்னியுங்கள். பிறரை மன்னியுங்கள் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு மனிதர்களிடம் கேட்க வேண்டும், மன்னிப்பு கர்த்தரிடம் கேட்க வேண்டும். மூன்று காரியம் மிக மிக முக்கியமானது. ஆகையால் நம்முடைய ஜபத்திலே மன்னிப்பு பகுதி மிக மிக முக்கியமானது. அந்த ஜபத்தோடு கூட நாம் ஜபிக்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும். 4வது வார்த்தையை இங்கே சாலமோன் பயன்படுத்துகின்றார் தன்னுடைய ஜபத்திலே. 1 Kings 8:31 வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணை இடச் சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையும் அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாகவும் ஆக்கவும் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. நியாயம் தீர்ப்பீராக, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நியாயம் தீர்ப்பீராக. அநேக நேரங்கள் நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மனிதர்களிடம் சென்று சண்டை போடுகின்றோம், மனிதர்களை அடிக்கின்றோம், மனிதர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுகின்றோம். ஏனென்றால் நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள் என்று நமக்கு தெரிகின்றது. ஆகையால் அவர்களை நாம் திட்ட வேண்டும், அவர்களிடம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சில நேரங்களில் சண்டை போடுகின்றோம். நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சரியான முறையில் கேட்பது தவறல்ல. ஆனால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் சண்டை போடுவது, அவர்களை தகாத வார்த்தையினால் பேசுவது மிக மிக தவறு என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே சாலமோன் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்கின்றார். கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் 2 நபர்கள் வருவார்கள், உம்மிடம் ஜெபிப்பார்கள். ஒருவன் நல்லா செய்திருப்பான், நன்மை செய்திருப்பான், அவன் நீதிமானாயிருப்பான். இன்னொருவன் தீமை செய்திருப்பான், அவன் துன்மார்க்கனாயிருப்பான். ஆனால் இவருடைய ஜபத்தையும் கர்த்தர் நீர் கேட்கின்றீர். இவர்களில் கர்த்தர் நீரே இவர்களுக்கு மத்தியில் நியாயம் தீர்க்கும் வேண்டியாய் ஜெபிக்கிறேன் என்று கேட்கின்றார். அப்படி என்றால் இங்கே கர்த்தராகிய தேவனை சாலமோன் நியாயாதிபதி என்பதை அவர் அங்கீகரிக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்பதை நாம் எத்தனை பேர் நினைக்கின்றோம். அவர் நியாயம் தீர்த்துவார், அவர் பார்த்து கொள்வார் என்று எத்தனை பேர் நாம் நினைக்கின்றோம். நாம் பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்களை நாம் பார்க்கின்றோம், பல்லுக்கு பல் என்ற வார்த்தைகளை வாசிக்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பழி வாங்குவது எனக்குரியது, அதை குறித்து நீ பேசாதே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் கர்த்தருடையது, அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம், இவர்கள் எனக்கு அநியாயம் செய்து விட்டார்களே, என்னை ஏமாற்றி விட்டார்களே, என்னுடைய பணத்தை ஏமாற்றி விட்டார்களே, என்னுடைய சொத்தை ஏமாற்றி விட்டார்களே, என்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றி விட்டார்களே, அல்லது இவன் என்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லி என்னை ஏமாத்தி விட்டானே என்று ஒருவேளை நீங்கள் முறையிடலாம், கண்ணீர் சிந்தலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தும் நீங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் உங்களுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். நீங்கள் அவரிடம், ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க, எனக்கு ஒரு நீதியை தாருங்க, எனக்கு நீர் இறங்கி வாருங்க என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு நீதி செய்வார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நீதிமொழிகள் 1:31 வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். ஆகையால் யார் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யாரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள். அதே போல நாம் யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது. Matthew 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்கின்றது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்படி என்றால் ஒரு காரியத்தின் முடிவும் தெரியாமல், அதனுடைய ஆரம்பமும் தெரியாமல் திடீர் என்று நாம் சொல்லிவிடுவோம், இவன் தான் தவறு செய்தான், இவன் குற்றவாளி என்று. அநேக நேரங்களில் பிறரை குற்றவாளிகள் என்று நாம் தீர்த்து விடுகின்றோம் மிக எளிதில். ஆனால் வேதம் சொல்கின்றது, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனென்றால் ஒரு நாள் நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். அப்படி என்றால் பரலோகத்திலே நீங்களும் நானும் குற்றவாளிகள் என்று அங்கே ஒரு அரசாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கே சாத்தான் சொல்கின்றான், நாம் செய்த பாவத்தை அங்கே முன்பாக வைக்கின்றனால் கர்த்தர் சொல்கின்றார், அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக என்று ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆகையால் இன்று நாம் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்க்கக்கூடியது கர்த்தருடைய வேலை என்று வேதம் சொல்கின்றது. 3 வாசிக்கும் பொழுது, முதலில் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ எடுத்து போடப்பா, பிறகு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போடலாம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். துன்மார்க்கனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 2 Peter 2:9 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாக்கவும், நியாய தீர்க்கும் நாளிலே வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய 2 வருகையிலே நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்களுக்கான ஆக்கணை தீர்ப்பு இருக்கின்றது. ஆகையால் பிறரை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்க வேண்டாம். அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள், விட்டு விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். 5 இங்கே சாலமான் பயன்படுத்தின ஒரு வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 Kings 8:33, உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த நிமித்தமாய் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தை வேண்டுதல் செய்திருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தை நினைத்து அவரது பிதாக்களுக்கு நீர் கொடுத்து பேசிட்டு அவர்களுக்கு திரும்பி வர பண்ணுவீராக. மிக முக்கியமான ஒரு ஜபம், திரும்பி வர பண்ணுவீராக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்ய தோற்கடிக்கப்பட்டிருப்போம், கீழே விழுந்திருப்போம்.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.